சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 21, 2021. தலைப்பு, விஷயம், கோல்டன் உரை, சங்கீதம், நடபடிகள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதுபடியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவமாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது! உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது! யோபு. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. சங்கீதம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? பிரசங்கி. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று, ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். லூக்கா. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரேயன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். லூக்கா. அப்பொழுது ஜெபாலயத் தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவோட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கங்கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாளென்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போகப் பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய்தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமலிருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். கொரிந்தியர். சகோதரரே, நான் சொல்லுகிறதென்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதுமில்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாமெல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாமெல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு. ஆகையால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்திஸ் கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கேள்வி: இருப்பது பற்றிய அறிவியல் அறிக்கை என்ன? பதில்: வாழ்க்கையில் உயிர், உண்மை, புத்திசாலித்தனம், பொருள் எதுவும் இல்லை. எல்லாமே எல்லையற்ற மனம் மற்றும் அதன் எல்லையற்ற வெளிப்பாடு. ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார். ஆவி அழியாத உண்மை. விஷயம் மரணப்பிழை. ஆவி உண்மையான மற்றும் நித்தியமானது. விஷயம் என்பது உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது. ஆவி கடவுள் மற்றும் மனிதன் அவருடைய உருவமும் சாயலும். ஆகவே மனிதன் பொருள் அல்ல, அவர் ஆன்மீகம். பொருளை இழக்க வாழ்க்கை இல்லை. ஆவி ஒருபோதும் இறக்கவில்லை. பொருளுடன் மனதின் கூட்டு என்பது சர்வ வல்லமையுள்ள மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதை புறக்கணிக்கும். இது கடவுள் ஆவியிலிருந்து தோன்றியதல்ல, நித்தியமானதல்ல என்பதை இது காட்டுகிறது. எனவே விஷயம் கணிசமான, உயிருள்ள, புத்திசாலித்தனமானதல்ல. தெய்வீக அறிவியலின் தொடக்க புள்ளி என்னவென்றால் கடவுள் ஆவி அனைவருமே மற்றும் வேறு எந்த சக்தியும் மனமும் இல்லை. கடவுள் அன்பு. எனவே அவர் தெய்வீக கோட்பாடு. விஷயம் உடம்பு சரியில்லை. மனம் அழியாது. மரண உடல் என்பது விஷயத்தில் மனதில் தவறான மரண நம்பிக்கை மட்டுமே. நீங்கள் விஷயத்தை அழைப்பது முதலில் தீர்வு. அடிப்படை மரண மனதில் பிழை. மில்டனால் குழப்பம் மற்றும் பழைய இரவு என்று ஒப்பிடப்பட்டது. இந்த மரண மனதை பற்றிய ஒரு கோட்பாடு என்னவென்றால் அதன் உணர்வுகள் மனிதனை இனப்பெருக்கம் செய்யலாம். இரத்தம், சதை மற்றும் எலும்புகளை உருவாக்க முடியும். இருப்பது தெய்வீக மனம் அல்லது கடவுள் மற்றும் அவரது யோசனை. இந்த யுகத்தில் தெளிவாக இருக்கும். ஆனால் விஷயம் மனிதனின் ஊடகம் அல்லது மனிதன் தனது சொந்த உருவகமான சிந்தனையில் நுழைய முடியும் என்ற நம்பிக்கைக்கு தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள். அவரது சொந்த நம்பிக்கைகள். பின்னர் அவரது பத்திரங்களை பொருள் என்று அழைக்கவும். அவர்களுக்கு தெய்வீக சட்டம் என்று பெயரிடுங்கள். மனிதன் கிறிஸ்தவ அறிவியலை முற்றிலும் நிரூபிக்கும் போது அவன் பரிபூரணனாக இருப்பான். அவனால் பாவம் செய்யவோ துன்பப்படவோ விஷயத்திற்கு உட்பட்டவனாகவோ கடவுளுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியவோ முடியாது. ஆகையால் அவர் பரலோக தேவதூதர்களைப் போல இருப்பார். நோயின் ஆரம்ப அல்லது மேம்பட்ட கட்டங்களுக்கு குருட்டு மற்றும் அமைதியான சமர்ப்பிப்புக்கு பதிலாக அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி அதிகரிக்கும். மனதின் வலிமையால் நிராகரிக்க முடியாத ஒரு ஊடுருவும் வழியை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நீக்குங்கள். இந்த வழியில் உடலில் வலியின் வளர்ச்சியை தடுக்கலாம். கடவுளின் எந்த சட்டமும் இந்த முடிவுக்கு தடையாக இல்லை. உங்கள் சொந்த பாவங்களை தவிர வேறொன்றையும் அனுபவிப்பது பிழை. கிறிஸ்து அல்லது சத்தியம் மற்ற எல்லா துன்பங்களையும் அழித்துவிடும். மேலும் உங்கள் சொந்த பாவங்களுக்கான உண்மையான துன்பங்கள் பாவம் நிறுத்தப்படுவதால் விகிதத்தில் நின்றுவிடும். நீதி என்பது சட்டத்தின் தார்மீக முக்கியத்துவம். அநீதி சட்டம் இல்லாததை அறிவிக்கிறது. நான் உடம்பு சரியில்லை என்று உடல் சொல்லும் போது ஒருபோதும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதீர்கள். விஷயம் பேச முடியாது என்பதால் அது பேசும் மரண மனம் இருக்க வேண்டும். எனவே ஒரு ஆர்ப்பாட்டத்துடன் அறிவிப்பை சந்திக்கவும். நான் உடம்பு சரியில்லை என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள். உங்கள் விரோதி உங்களை நீதிபதிக்கு மரண மனம் ஒப்படைப்பார். நீதிபதி உங்களுக்கு தண்டனை வழங்குவார். நோய்க்கு தன்னை ஏதாவது அறிவித்து அதன் பெயரை அறிவிக்க புத்திசாலித்தனம் இல்லை. மரண மனம் மற்றும் வாக்கியங்கள். ஆகையால் நோயுடன் உங்கள் சொந்த விதிமுறைகளை உருவாக்கி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மட்டும் இருங்கள். தெய்வீக மனம் நிர்வகிக்கிறது என்பதையும் விஞ்ஞான மனிதன் கடவுளின் அரசாங்கத்தை பிரதிபலிக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வதில் உறுதியாக இருங்கள். எந்தவொரு சட்டத்தின் விளைவாக விஷயம் வலிக்கலாம், வீக்கமடையக்கூடும், வீக்கமடையக்கூடும் என்று பயப்பட வேண்டாம். அது தானாகவே வெளிப்படும் போது விஷயத்திற்கு வலி அல்லது வீக்கம் இருக்காது. உங்கள் உடல் ஒரு மரத்தின் தண்டு அல்லது நீங்கள் நீட்டிய மின்சார கம்பியை விட பதற்றம் அல்லது காயங்களால் பாதிக்கப்படாது. அது மரண மனதுக்கு இல்லை என்றால் உடலின் ஒளி கண் என்று இயேசு அறிவிக்கும் போது நிச்சயமாக அவர் ஒளி என்பது மனதை பொறுத்தது. சிக்கலான நகைச்சுவைகள், லென்ஸ்கள், தசைகள், கருவிழி மற்றும் மாணவர் மீது அல்ல, காட்சி உயிரினத்தை உருவாக்குகிறது. மனிதன் ஒருபோதும் உடம்பு சரியில்லை, ஏனென்றால் மனம் உடம்பு சரியில்லை. விஷயம் இருக்க முடியாது. ஒரு தவறான நம்பிக்கை என்பது சோதனையாளர் மற்றும் சோதிக்கப்பட்டவர், பாவம் மற்றும் பாவி, நோய் மற்றும் அதன் காரணம். நோயில் அமைதியாக இருப்பது நல்லது, நம்பிக்கையுடன் இருப்பது இன்னும் சிறந்தது. ஆனால் நோய் உண்மையானதல்ல என்பதையும் சத்தியம் அதன் தோற்றமளிக்கும் யதார்த்தத்தை அழிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்வது எல்லாவற்றிற்கும் மேலானது. ஏனென்றால் இந்த புரிதல் உலகளாவிய மற்றும் சரியான தீர்வாகும். வாழ்க்கையும் மனிதனும் இந்த உடலை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நாம் அறியும் போது உடல் நிலைமைகளில் வாழ்க்கை தொடர்ந்து இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தீமை, நோய் அல்லது இறப்பு இரண்டுமே ஆன்மீகமாக இருக்க முடியாது. மேலும் அவற்றில் உள்ள பொருள் நம்பிக்கை ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியின் விகிதத்தில் மறைந்துவிடும். பொருளுக்கு நனவு அல்லது ஈகோ இல்லாததால் அது செயல்பட முடியாது. அதன் நிலைமைகள் மாயைகள் மற்றும் இந்த தவறான நிலைமைகள் எல்லா நோய்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றன. பொருளின் இருப்பை ஒப்புக்கொள்ளுங்கள். மேலும் இறப்பு, எனவே நோய் உண்மையில் ஒரு அடித்தளத்தை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். பொருளின் இருப்பை மறுக்கவும். பொருள் நிலைமைகளில் உள்ள நம்பிக்கையை நீங்கள் அழிக்க முடியும். மனிதனின் பொருளை மனித உணர்வை இழக்கும் விகிதாச்சாரத்தில் மனிதனாக எல்லா நிறுவனங்களும் அந்த விகிதத்தில் மனிதன் அதன் எஜமானனாக மாறுகிறான். அவர் உண்மைகளை பற்றிய ஒரு தெய்வீக உணர்வில் நுழைகிறார். மேலும் நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்கும் இறந்தவர்களை எழுப்புவதற்கும் அலைக்கு மேல் நடப்பதற்கும் இயேசுவின் இறையியலை நிரூபிக்கிறார். இந்த செயல்கள் அனைத்தும் பொருள் பொருள் என்ற நம்பிக்கையின் மீது இயேசுவின் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தியது. அது வாழ்க்கையின் நடுவராகவோ அல்லது எந்த ஒரு இருப்பை கட்டியெழுப்பவோ முடியும். இரத்தம், இதயம், நுரையீரல், மூளை போன்றவற்றுக்கு கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உண்மையான மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் தெய்வீக மனதினால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆகவே பொருள் ஒரு மரண நம்பிக்கையை தவிர வேறொன்றுமில்லை என்று நிரூபிக்கப்படும். ஒரு மனிதனை அதன் கரிம நடவடிக்கை அல்லது இருப்பதாக கூறப்படுவதன் மூலம் பாதிக்க முற்றிலும் போதாது. அறிவியலை ஏற்றுக்கொள்வோம். உணர்வு சாட்சியத்தின் அடிப்படையில் அனைத்து கோட்பாடுகளையும் கைவிடுவோம். அபூரண மாதிரிகள் மற்றும் மாயையான கொள்கைகளை கைவிடுவோம். ஆகவே நமக்கு ஒரே கடவுள், ஒரே மனம் மற்றும் ஒரு பரிபூரணர். அவருடைய சிறப்பான மாதிரிகளை உருவாக்குவோம். கடவுளின் படைப்பின் ஆணும் பெண்ணும் தோன்றட்டும். ஆவியின் தெய்வீக சக்தியை உணருவோம். நம்மை வாழ்க்கையின் புதிய நிலைக்கு கொண்டு வருவோம். அழிக்கக்கூடிய எந்த ஒரு மரண அல்லது பொருள் சக்தியையும் அங்கீகரிக்க மாட்டோம். தெய்வீக இருக்கும் சக்திகளுக்கு நாம் பட்டுள்ளோம் என்று மகிழ்வோம். இருப்பது உண்மையான அறிவியல். வாழ்க்கையின் வேறு எந்த கோட்பாடும் அல்லது கடவுள் மாயை மற்றும் புராண கதை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.